என்னையே உயர்த்தி விட்டாய், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தாய், சுகமாய் வாழ்ந்திடலாம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆவியானவர் உங்களை நாங்கள் வர வைக்கிறோம் ஐயா, நீங்க வாங்க ஆண்டவர், எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவர், போதுங்க ஆண்டவர், எங்களுக்கு கட்டுத்தாங்க ஆண்டவர். நல்லாண்டவர், இந்த அருமையான ஓய்வு நாளுக்கு ஸ்தோத்திரம். இது நீர் உண்டு பண்ணின பரிசுத்த நாளாக இருக்கிறது, அதை நாம் பயத்தோடும் பயபக்தியோடும் பரிசுத்தோடும் அணுகிக் கொள்ள எங்களுக்கு கருவை செய்வீராக. இதுவரைக்கும் ஆவியானவர் எங்களை நடத்தியதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரீனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹலலோயா, ஹலலோயா. இயேசு நல்லவர். ஆமேன், இயேசு நல்லவர். ஹலலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹலலூயா. இயேசுவை அறிந்து கொண்டால், இயேசுவோடு நமக்கு தொடர்பு இருந்தால் எப்பொழுது நாம் எப்படி இருப்போம்? சந்தோஷமாயிருப்போம். ஹலலூயா, மகிழ்ச்சியாயிருப்போம். ஹலலூயா. தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹலலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. வெக்க காலம் என்று சொல்லிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹலலூயா, ஹலலூயா. எப்படி என்று சொல்லிச்சுன்னா, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பெக்கர் ராயில வேலை செய்யறவங்க எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களை எத்தனையோ டிகிரியில வச்சுதான் ஏதோ பேக் பண்ணி நான் எடுக்கணும். அதுக்குள்ள போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டமானது என்று சொல்லி. ஹலலூயா. தேவனுடைய ஆராதனைக்கு காலநிலைகள் காரணமாக இருக்கக்கூடாது, அதை புரிந்து ஆராதிக்க வேண்டும். ஹலலூயா. ஏன் என்று சொல்லிச்சுன்னா, நரகத்தில் இறங்கினவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலலூயா. அங்க போயிருந்த ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியாது. ஹலலூயா. ஆகையினாலே காலங்கள் நேரங்கள் நமக்கு ஆராதனையை திருடி கொண்டு போயிடக்கூடாது. ஹலலூயா. ஆகையினாலே எப்பொழுதும் கர்த்தரை துதித்த வண்ணமாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹலலூயா. ஆகையினாலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்து சில வார்த்தைகளை நான் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறேன். ஹலலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அறவாசியோடு அது முடிந்து விட்டது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் சில காரியங்களை தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். ஹலலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 49 அதிகாரம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசியுங்கள்.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
திருப்பி வாசிங்க.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
யோசேப்பு கனிதரும் செடி. ஹலலூயா. யோசேப்பு கனிதரும் செடி. நாம் கடந்த முறை பார்த்தோம் என்னன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்களானால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு நீங்க எப்படி இருப்பீர்கள்? சீஷர்களா இருப்பீர்கள். ஹலலூயா. சீஷர்களா இருப்போம். ஹலலூயா. நாம் தேவனுக்கு சீஷர்களா இருந்தால் முதலாவது நடக்கிறது ஒன்று, தேவன் மகிமைப்படுவார். ஹலலூயா. எத்தனை பேர் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? உங்களை குறித்து மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு சீஷரா இருக்க வேண்டும். ஹலலூயா. ஆகையினாலே தேவனுக்கு நாம் சீஷர்களா இருந்து நாம் மிகுந்த கனிகளை கொடுத்தால் நாம் தேவனுக்கு சீஷர்களாய் இருப்போமாம். ஹலலூயா, ஹலலூயா. நாம் எவ்வளவு கனி கொடுக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாமல் நம் வாழ்வில் ஒன்றும் நடக்காது. நமக்கு எல்லாம் தெரியும். நாம் அறிந்திருக்கிறோம், நாம் புரிந்திருக்கிறோம். நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய ஆசீர்வாதம் என்ன, எது ஆசீர்வாதம் இல்லை என்பதை நாம் நன்கு புரிந்திருக்கிறோம். அப்படி புரியாமல் இருந்தால் நாம் இப்பொழுதும் பேபியாகவே தான் இருக்கிறோம். ஹலலூயா. சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கிறோம். அந்த சின்ன பிள்ளை வேற, இந்த சின்ன பிள்ளை வேற. ஏசு சின்ன சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நீங்கள் வரலோர் ராஜ்யத்துக்கு வர முடியாது. அது வேற, இது வேற. ஹலலே. ஆகையினாலே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆகவே யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது எப்படி இருக்கிறது? அவன் நீரூட்டண்டையிலே இருக்கிறவன். நாம் போன முறை பார்த்தோம், ஜீவன் நதியிலே நாட்டப்பட்ட மரங்கள் அவர்கள் செழித்திருக்கும், தேவன் ஆவியினாலே நிறைக்கப்பட்டவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா. ஹல்லேலூயா. இங்க யோசேப்பு குறித்து அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
இந்த பாருங்க, யோசேப்பு கனிதரும் செடி, அதோட நின்றிருக்கலாம், அதோட நிறுத்தி இருக்கலாம், ஆனா அவன் நீரூற்றண்டையில கனிதரும் செடி. ஹல்லேலூயா. தேவன் ஆவியிலே மூழ்கி இருந்து ஜீவ நதியில இருந்து அவன் கனி கொடுக்க ஒரு மனுஷனா இருக்கிற பொழுது அவனை குறித்து வேதம் சாட்சி சொல்லுகிறது என்ன தெரியுமா? யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்புடைய வாழ்க்கை ஓட்டத்திலே யோசேப்பை குறித்து, அவனுடைய மாம்ச கனிகளை குறித்து எங்கேயும் பார்க்க முடியாது. அவனை தேவன் புகழுகிறதாகவே இருக்கும், தாய் தப்பும் புகழுகிறதாகவே இருக்கும். அவன் எங்கேயும் பிசகவில்லை. அவன் நீரூட்டண்டையில கனிதரும் செடி. அவன் என்ன செய்வானாம்? படர்ந்திருப்பானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மரங்கள், கனி கொடுக்கிற மரங்களை பார்த்தால் அது படர்ந்திருக்கிறதுலே பார்க்க தெரியும், அது செழித்திருக்கும். வழங்கிட்டா இந்த தேசத்துல நீங்கள் இந்த பயான் அந்த பக்கத்தில் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா திராட்சை தோட்டங்களை பாருங்கள், போனவர்களுக்கு தெரியும் அது அருமையாக இருக்கும். ஆனா நாட்டப்பட்ட இடங்களை பாத்தீங்கன்னா மலைகளாக இருக்கும். நம்ம தேசத்துல மலையில நாட்ட மாட்டார்கள். நல்ல நல்ல தோட்டம் தேவை, நல்ல மணல் தேவை, அது தேவை பாட்டு. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அது மலை பக்கத்துல நாட்டப்பட்டிருக்கிறது, அது அருமையாக இருக்கும். நீங்கள் அவுட் ஆஃப் ஆன்லே போய்கொண்டு இருக்கிற பொழுது அதுக்கெல்லாம் ஒரு நேர் இருக்கிறது. எனக்கு அதை பார்த்து நான் சந்தோஷம் அடைந்தேன். அந்த மரங்கள் என்னண்டுதான் எல்லாத்துக்கும் நேர் இருக்கும். ஒன்று இப்படி நினைச்சுனா ஒரு மீட்டர் தாண்டி அடுத்தது நிற்கும், அடுத்தது தாண்டி. நான் வருகிறது யோசித்தேன், மரங்களே இவ்வளவு ஒழுங்குகளை கை கொள்ளுகிறது, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒழுங்குகளை கை கொள்ளுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது, கவலைக்குரிய காரியம். ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த மரத்தை நாட்டுகிறவன் அதை கவனித்து இருக்கிறானே. அதை நீங்க வடிவாய் பாருங்க, ஒரு மரத்தை பாத்தீங்கன்னா அப்படி நேரம் இருக்கும், அடுத்த மரம் அதுக்குள்ள வராது. கொஞ்சம் அடுத்த பக்கத்துல போங்க, அடுத்த மரம் நேரம் இருக்கும். ஆனால் அது படருவதற்கோ இடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். யோசேப்பை குறித்து செல், அவன் படர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நீயும் நானும் கனி கொடுப்பது ஒன்று, அதுல படருவது இன்னும் ஒன்று, அதுல செழிப்பது இன்னும் ஒன்று, அதுல முதிர்வது என்ன, முதிர் அடைவது என்ன ஒன்று, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இத்தனை வருஷ காலமாக நமக்கு போதிக்கப்படுகிற வேதத்தின் வேத வாக்கியங்கள் திரும்ப 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 ஒரே கற்பனையும் ஒரே கட்டளையும் தானே. கை கொள்ள முடியவில்லையே, கை கொள்ள முடியவில்லையே, கை கொள்ள முடியவில்லையே. ஆகையினாலே நமக்குள்ளே எவ்வளவு ஆவிக்குரிய கனிகள் நிறைந்திருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே அளவில்லாமல் நிறைந்திருந்தால் அவரிடத்திலிருந்து விளைகிற அந்த ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே நிறைந்திருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆவியில நிறைந்தவர்கள் போல இருப்பதிலே பிரயோசனம் அல்ல, ஆவியின் கனியிலே நிறைந்து வாழுவதே நாம் தேவனுக்கு சீஷரா இல்லையா என்பதை முடிவு பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லுகிறதுண்டு, நாம் தேவாவினாலே நிறைக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லுவதுண்டு, தேவாவினாலே நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிறதுண்டு. ஆனால் அப்படி அது உண்மையானால் நாம் ஆவிக்குரிய கனியினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் கனி இல்லாமல் ஆவியினால் நிறைந்திருப்போம் என்பது பொய்யாகிவிடும். தேவனுடைய ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்வு நிறைய வேண்டும். ஐயா, ஒரு சபையில இருக்கிற விசுவாசியில், ஒரு சபையில இருக்கிற விசுவாசி ஆவிக்குரிய கனிகளினாலே நிறைந்திருந்தா அது தேவனுக்கு மாத்திரம் பெருமை கிடையாது, அதனாலே கர்த்தர் என்ன செய்வாரா? மகிமை அடைவாரா? உன்னை நடத்துகிற உன் ஊடிய காரணிக்கும் தானே அது பெருமை. உனக்கு தெரியுமா, சபையில இருந்து வருகிற விசுவாசிகளை முதல்ல கேட்பார்கள், நீங்கள் எந்த சபையில் இருந்து வருகிறீர்கள்? அந்த போதகரா உங்களை நன்றி வளர்த்திருப்பார், உங்களை நன்றி நடத்தி இருப்பார் என்பது நமக்கு தெரியும் என்று சொல்லி உன்னை கேட்ட உடனே சொல்லுவார்கள். ஆகையினாலே இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம், பிதாவானவர் மகிமைப்படுவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஒன்று ஆராதனை, தேவனை இவ்வளவு நேரமும் துதித்தோம், அல்லேலூயா. ஆனால் இன்னும் ஒன்று இருக்கிறது, நாம் அதிக கனிகளை, ஆவியின் கனிகளை கொடுப்பதினால் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஞாயிறிலிருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் நமக்குள்ளே ஆவிக்குரிய கனி எவ்வளவு இருக்கிறது, மாம்சத்தின் கனி எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எனக்கு அது தெரியாது பிரதர் என்று சொல்லிச்சுன்னா அது நீங்களே உங்களை வஞ்சிக்கிறதாகிவிடும். அல்லேலூயா. எனக்கு என் வாழ்க்கையை குறித்து தெரியும், நான் என்ன சிந்திக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், நான் எதை செய்கிறேன், எதை செய்ய மாட்டேன், எதை செய்ய விரும்புகிறேன், எதை நான் பேசினேன், எதை நான் பேசவில்லை, எதை பேச விரும்புகிறேன் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். தெரியாமல் செய்வது என்பது சிறு பிள்ளைகள், நாம் அதை சொல்ல முடியாது, நாம் அதை இன்றைக்கு சொல்ல முடியாது. பிரதர் நான் தெரியாமல் செய்துட்டேன். எத்தனை காலத்துக்கு இதை சொல்லி சொல்லிக் கொண்டே போவோம்? கிறிஸ்து வரும் வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகிறீர்களா? தெரியாம செய்துட்டேன் பிரத, தெரியாம செய்துட்டேன் பிரத, தெரியாம சொல்லிட்டேன் பிரத. கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், உன் நிமித்தம் என் நிமித்தம் தேவன் மகிமை அடைய வேண்டும், அதான்ப்பா நோக்கம். யோசேப்பை குறித்து தேவன் பெருமையாக இருப்பார் தெரியுமா? யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீரூட்டண்டையிலே தருகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து யாரும் ஏதாவது சொல்ல முடியுமா? அவனும் மனுஷன் தான்வா, அவனும் மனுஷன், அதுவும் பழைய ஏற்பாட்டு மனுஷன், இந்த ஹைடெக் மனுஷன் கிடையாது, அவன் பழைய ஏற்பாட்டு மனுஷன். அந்த நாட்கள்லயே தேவனுக்கு முன்பாக கனிகளை கொடுத்து செடியை போல படர்ந்த ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவன் செய்ய முடியுமே, ஆனால் உன்னாலும் என்னாலும் ஏன் செய்ய முடியாது? அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வந்து வந்து போனார், இன்றைக்கு உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் தேவ ஆவியானவர் இருக்க ஆவியின் கனிகளை ஏன் கொடுக்க முடியாது? எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிச்சுனால் கொடுக்க முடியாது. தேவாவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு கொடுத்திருக்கிறாரா? நல்லது எது கெட்டது எது அப்படின்னு உனக்குள்ள தேவாவியானவர் சொல்லி தர இல்லையா? தேவாவியானவருக்கு சொல்ல இல்லையா எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி? அவர் நல்லதையும் தீமையையும் குறித்து நமக்கு போதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் சொல்லி தர இல்லையா எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி? தேவாவியானவர் இருக்கிறார் என்றே நாம் எல்லாரும் கரங்களை ஏற்றி விடுகிறோம். தேவாவியானவர் எனக்குள்ளே மாத்திரம்தான் இருக்கிறார், வேறு ஒருவருக்குள்ள இல்லை. அப்படியானால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய கனிகள், இன்னும் ஒரு காரியத்தை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கனிகளே இல்லை என்று சொல்லி நான் பேசவில்லை. வேதம் சொல்லுகிறது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் தேவன் மகிமைப்படுவாராம். கனிகள் கொடுக்கலாம், ஆனால் மிகுந்த கனி தேவன் மகிழத்தக்கனவியாக, தேவன் சந்தோஷப்படையத்தக்கனாக. இந்த பாரு யோசேப்பன் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் கொடுத்த கனி இருக்கு பாரு, அது அமிர்தமாக இருக்கிறது. அதை நான் சாப்பிடுகிற பொழுது அது எனக்கு அமிர்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லதை செய்தால் தாய் தகப்பன் சந்தோஷம் அடைவார்கள். என் மகன் செய்தானப்பா, என் மகள் செய்தால் இதை நான் அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன். நீ கொடுக்கிற ஆவியின் கனிகளை தேவன் கண்டு மகிழ வேண்டும், தேவன் கண்டு சந்தோஷம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே போன முறை நான் பார்த்தேன், இயேசுவில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள், என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ ஆவியானவர்களே நிலைத்திருந்து கனி கொடுங்கள் என்று சொல்லி நான் பேசினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து, அதாவது ரெண்டு சம்பவம் நாங்கள் பார்த்து கடந்து செல்லலாம். யோவான் 12:24 வாசிங்கள். யோவான் 12:24. அல்லேலூயா.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
திருப்பி வாசிங்க.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
நாம் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டுமே ஆனால், நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கவே ஆனால் கோதுமை மணியானது என்ன செய்ய வேண்டும்? என்னங்க செய்ய வேணும்? அப்படி சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? யாரெல்லாம் ரெடி? கோதுமையானது விழுந்து அது சாகாவிட்டால் அது பலனை கொடுக்காது என்று சொல்லி யார் சொல்றாதீங்க? நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, யதார்த்தமாக எடுத்தா கூட ஒரு விதை விதைக்கப்பட்டால் அதுல எத்தனை விதைகளை ஆய முடியும்? எத்தனை விதைகளை கொன்ற முடியும்? ஒரு நெல்லை விதைக்கிறவன் எத்தனை நெல்லை திரும்பி பெற்றுக் கொள்வான்? நிறைய அதை எண்ணி யாரும் எனக்கு கணக்கு சொல்ல, நான் நம்புறேன். ஒரு 50 கிட்டாவது கிடைக்கும் நான் நம்புறேன். அதை அப்படியே தொங்கும் பாருங்க. ஹாலலூயா, ஹாலலூயா. நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டுமே ஆனால் நாம் மாம்சத்துக்கு மரித்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மாம்சத்துக்கு மரித்தாலே அன்றி ஆவியின் கனி கொடுக்க முடியாது. ரெண்டும் உனக்குள்ள இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா ஒன்று ஏதாவது மேல நிக்கணும். எது மேல நீக்கும்? இப்ப நாம சொல்றோம் ஆவிக்குரிய கனிதான் நிறைந்திருக்கிறது சொல்லிச்சுன்னா நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் கொட்டு போடணும் பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவ உங்க பழத்திலேயே சாகணும். வணங்குறதா? ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், எத்தனை காலம், எத்தனை வருஷம், எவ்வளவு நேரங்கள்? ஆனால் ஆவிக்குரிய கனி நமக்குள்ள எவ்வளவு நிலைத்திருக்கிறது? அன்றிருந்த கனியை இன்று காணல, இன்றிருந்த கனியை நாளை காணல. ஆனால் மாம்சத்தின் கனி அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நமக்குள்ள குடியிருக்கிறது. சரிதானே? சரிதானே? உங்களுக்குள்ள ஆவிக்குரிய கனிதான் இருக்குன்னு சொல்லி நான் பேசாம இருங்க, எனக்கு தெரியும். ஆனால் நான் என் தேவனுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறேன். ஹாலலூயா, ஹாலலூயா. நான் கனி கொடுக்க விரும்பல, நான் கொடுக்க போகிறது மிகுந்த கனி. நீங்க எல்லாருக்குள்ளையும் ஆவிக்குரிய கனி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் மிகுந்த கனியை குறித்து தான் நான் என்று பேசுகிறேன். ஹாலலூயா. ஆகையினாலே கோதுமையானது விழுந்து மடியல் என்று சொன்னா, கோதுமையானது விழுந்து சாகல் என்று சொன்னா, அது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. சரி, எனக்குள்ளே மாம்சம் இருக்கும் வரைக்கும், அல்லாவிட்டால் பழைய மனிதன், புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலலூயா. எத்தனை பேர் புதிய மனிதனை தரித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தரித்திருக்கிறீர்கள் புதிய மனிதனை? வேதம் சொல்லுகிறது, நான் மாம்சத்துக்கு மரிக்க வேண்டும். ஒருவர் சுயத்துக்கு மறிப்பது என்று சொல்லிச்சுனால் என்ன என்று சொல்லி பிரசங்கித்தார். அது முதிர்ந்த ஊழியக்காரன் நினைக்கிறேன். அது கதை மாத்திரம் என் உள்ளத்தில் இருக்கிறது. ஹாலலூயா. அவர் சொன்னார், ஒரு வாலிபன் வந்து கேட்டான், சுயத்துக்கு மறிப்பது என்று சொன்னால் என்ன, அல்லாவிட்டால் மாம்சத்துக்கு மறிப்பது என்று சொல்லிச்சுனால் என்ன என்று சொல்லி அந்த ஊழியக்காரத்திலே கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், நீ இந்த ஃபீட்டோப் சவக்காலை பிரேதம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துக்கு போ என்று சொல்லி சொன்னாராம். போய் ஒரு கல்லறையை பார்த்து நல்லாக திட்டு, அந்த கல்லறையை நல்லாக பேசி, உனக்கு என்னெல்லாம் வாயில வருதோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி நல்லா தீர்த்து விட்டு என்னிடத்தில் வா என்று சொன்ன அந்த மனுஷனும் பாருங்க, நான் சொல்லிச்சுன்னா அறவழியில போயிருப்பேன் வீட்டை. அந்த மனுஷனே அதை கீழ்ப்பட்டிந்து கல்லற வரைக்கும் போய் எவன் பாவி அதுல படுத்திருந்தானோ தெரியாது, அவனை போட்டு திட்டு 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 விட்டு திருப்ப அந்த ஊழிய காலத்திலே கடந்து சென்றான். ஐயா, நீங்க சொன்னபடி நான் செய்தேன், நீங்க சொன்னபடி நான் திட்டினேன், நான் சொன்னபடி நான் பேசினேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஆளுக்கு சுரணியே இல்லை. நான் கொஞ்சம் மேலால பேசுறேன் பாருங்க, அந்த சொன்னதை விட கொஞ்சம் மேலால பேசுறேன். சோ அந்த ஆளுக்கு சுரணியே இல்லை, எலும்பி ஒன்றுமே சொல்லுதில்ல பாருங்க, ஒன்றுமே பேசல. அதனால நான் திரும்பி வந்துட்டேன் சொன்னார். அந்த ஊழியக்காரன் திரும்ப அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? இப்ப நீ திரும்பி அங்க போ. இதென்னடாப்பா பிரச்சனையா இருக்குது? எங்களை நாம் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும் பாருங்க. நாம் இதுக்கெல்லாம் எவ்வளவு கீழ்ப்படிவு பண்ணது, நமக்கு அடுத்த பிரச்சனை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லிச்சுன்னா, ஆலயத்துக்கு வர்றதே நமக்கு பெரிய பிரச்சனை, ஜெபத்துக்கு வர்றதே நமக்கு பெரிய பிரச்சனை, இங்க பார்த்தா ஃப்ரீடப்புக்கு போன சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி? அந்த வாலிபன் திரும்ப போகிறான். திரும்ப போய் என்ன செய்தான்? அதை பாக்குறான். பார்த்துட்டு ஐயா நீ வாழ்க என்று சொல்லி அந்த மனுஷனை உள்ளத்துல எவ்வளவு வாழ்த்த முடியுமோ, எவ்வளவு நன்மை சொல்ல முடியுமோ, எவ்வளவு நல்லா சொல்ல முடியுமோ அதை சொல்றான். சொல்லி போட்டு பார்த்தா அதுக்கும் சொரணை இல்லாத ஒரு மனுஷன் அவன். கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு சொல்லி அந்த ஊழியக்காரண்டத்திலே வந்து சொன்னார், ஐயா ஒன்றுமே அந்த மனுஷன் சொல்லுது இல்லையே, ஏப்பா என்ன இங்க போச்சு, எதுக்கு என்ன எங்க போச்சுன்னு நீங்க. அந்த ஊழியக்காரன் அந்த மனுஷனை பார்த்து சொன்னா, இதுதான் சுயத்துக்கு மரித்தல், இதுதான் மாம்சத்துக்கு மரித்தல். அநேக தடவைகள், அநேக தடவைகள் ஊழியக்காரர்கள் சும்மா இருக்கிற பொழுது நாம் எல்லாம் நினைத்துக் கொள்வோம், அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சூடு இல்லை, சுரணை இல்லைன்னு தான் நாம் நினைத்துக் கொள்வோம். காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால அந்த ஊழியக்காரத்துல வந்து வாழ்வழி சொன்னார், ஐயா ஒண்ணுமே சொல்ல இல்லையே, இதாப்பா சுயத்துக்கு மரித்தல், சுயத்துக்கு மரித்தல். அப்படியானால் இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை பெயர் நாம் சுயத்துக்கு மரித்திருக்கிறோம், எத்தனை பெயர் நாம் மாம்சத்துக்கு மரித்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஓடுகிறது, இன்றோ நாளோ கிறிஸ்து வரப்போகிறார், மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏக்கம் விருப்பம். இன்றோ நாளோ நடுறவோ யாருக்கும் தெரியாது, கிறிஸ்து எப்ப வருவார் என்று சொல்லி. ஆனால் மாம்சத்துக்கு மரிக்கவில்லை, ஆவியின் கனி அடித்தட்டத்தில் நிற்கிறது. அனுதினமும் நாம் என்ன செய்ய, ஆண்டவரே நான் மாம்சத்துக்கு மரிக்கணும், ஆண்டவரே நான் ஆவியின் கனியினால நிறைக்கப்படணும், ஆண்டவரே நான் உங்களோடு நெருங்கணும், ஆண்டவரே. இன்றைக்கு கிறிஸ்துவோடு எத்தனை பேர் நீங்கள் இருந்ததை விட நெருங்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நான் தேவனோடு நெருங்க வேண்டும், அவருடைய அன்பை இன்னும் நான் ருசி பார்க்க வேண்டும், அவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய நோக்கங்களை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் அதை நோக்குகிறோம். அநேகன் நமக்கு கொடுத்த நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், தேவன் நமக்கு கொடுத்த நல்ல நேரங்களை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். சுயம் என்பது நமக்குள்ள இருக்கிறது, நமக்கே தெரியாது. பாருங்க எத்தனை பேருக்கு சுயம் இன்னைக்கு இருக்கு, எனக்குள்ள சுயம் இருக்குன்னு சொல்லி இப்ப கையெடுத்து காட்ட முடியும், எனக்குள்ள பிரதர் சுயம் இருக்கிறது. அது நமக்கே தெரியாது, நமக்கே அது தெரியாது, அது இப்ப இருக்கும், இந்த இடத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. என்ன நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம் பாருங்க, ஆலயத்துக்கு இருந்தா சுயம் இருக்காது பாருங்க. ஆனா திடீரென்று நம் வாழ்விலே வந்துவிடும், திடீரென்று ஓடி வந்துவிடும், எங்களுக்கே தெரியாதது. ஆனால் மரித்தால் அது வர முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் மரிக்க வேண்டும், மறைத்து வைக்க கூடாது. மரித்தால் அது நம் வாழ்விலே வருவதற்கு இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். வேதம் சொல்லுகிறது, கேட்கிறதை குறித்து கவனமாயிரு. ஹல்லேலூயா. ஆகையினாலே நமக்குள்ள சுயம் இல்லாத படிக்கு என்னையுடைய சுபாவத்தினாலே மாற்றம் ஆவியானவரேன்னு சொல்லி புலம்புங்கப்பான தினமும். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் உன் போதகர் உன்னை குறித்து சந்தோஷம் அடையன், நல்ல கனிகுள்ள மரங்களப்பா என்று சொல்லி சந்தோஷம் அடைய வேண்டும். அதுதான் ஒரு சபைக்கும் அந்த சபையை நடத்துகிற போதகருக்கும் சரியாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே எனக்குள்ள இருக்கிற மாம்சம் என்னை விட்டு அகல வேண்டும் ஆண்டவரே, என்னை விட்டு போக வேண்டும் ஆண்டவரே. நான் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன், கேளுங்க. எந்த செய்தி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த செய்தியை வீட்டுக்கு கொண்டு போங்க. அநேகருக்கு விருப்பம் இல்லாத செய்திகளை சேர்ச்சிலே வச்சுட்டு போயிருவாங்க. அநேகர் பைபிள் விட்டுட்டு போற மாதிரி செய்தி எங்க செய்தி சேர்ச்சில் வச்சுட்டு வந்துட்டேன். சிலருக்கு வீட்டிலையும் பைபிள் இருக்கு எங்க தெரியாது, சேர்ச்சிலையும் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆண்டவரே என்னை உடைய ஆவிக்குரிய கனியினாலே நிறைங்கப்பா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆவியின் கனி பாடம், ஆவியின் கனி எல்லாருக்கும் பாடம். மாம்சத்தின் பணி பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அது நமக்குள்ளேயே நிறைந்திருக்கிறது. ஆவியின் கனியை குறித்து ஒருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை, தொடங்கி விடுவாங்க அன்பு. ஆனா மாம்சத்தின் கனி என்னத்தில் தொடங்குதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. மாம்சத்தின் கனி என்னத்தில் தொடங்குது, அதை குறித்து கவனிப்பார் யாரும் கிடையாது. அதை குறித்து கவனிப்பதற்கு ஒருவருக்கு என்ன, அதெல்லாம் நம்ம மூடி வச்சிருக்க பாருங்க. ஆவியின் கனிதானேயா அணிதனமும் சபையிலே பேசப்படுகிறது உண்டு. போதகர் வர்ற ஊழியனும் வர நிக்கிற ஊழியனும் போற ஊழியர் எல்லா ஊழியர்களும் என்னத்தை பேசுகிறாங்க, ஆவியின் கனி, ஆவியின் கனி, ஆவியின் கனி. ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆவியின் கனி. சில பேருக்கு அந்த கனியை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்டோம் பிரதர். அந்த காலத்தில் கிறிஸ்து வருகிற பொழுது இவைகளை சொல்லி எதுவும் சமப்படுத்த முடியாது, சரிப்படுத்தவும் முடியாது. அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாம ஒன்று பேசுகிற பொழுது கொஞ்சம் தயவு செய்து நம்ம மண்டல வச்சு அதை கொஞ்சம் சிந்திங்க. நாம இப்படி பேசினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதை குறிச்சு நீங்கள் மாத்திரம்தான் ஆவிக்குரியல் மாதிரி நினைத்துக் கொண்டு நினைச்சுன்னா அது நீங்களே உங்களை ஏமாற்றுகிறதாகிவிடும். ஆகையினால நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், என்ன பேசுகிறேன், என்னத்தை சிந்தித்து சொல்லுகிறேன், இது எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும், இப்படி காரியங்களை சொல்லி வழங்குறதா. நோக்கமும் காரியமும் என்ன தெரியுமெனில், நான் ஆவிக்குரிய கரியினால் நிறைய வேண்டும் என்பதே. சில பேர் நாம கோட்டை விடுகிறோம், சில பேர் நாம ரூட்டை விடுகிறோம். என்ன மாதிரி காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்குள் நல்லெண்ணத்தோடு சொல்லுகிறேன், அநேகர் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அநேகர் இந்த சபையில் இருக்கிற அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பிசகுகிறீர்கள். வார்த்தைக்கு பயப்படுகிற மனுஷன் வார்த்தைக்கு முன்பால நடுங்கி அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பான் என்பது சத்தியம். உங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களை அணுகி, உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட நாட்களை சிந்தித்து, உங்களை நல்லவர்கள் என்று சொல்லியோ, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியோ நாங்கள் கருத்து போட போறது கிடையாது. உங்களிடத்தில் இருந்து புறப்படுகிற கனிகளை வைத்து ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை கருத்து போட சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் நடக்க முடியும், வேற எதுவும் இல்லை. நல்லது செய்வதனாலும் நன்மைகள் செய்வதனாலும் ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனாக மாறிவிட முடியாது என்பது வேதத்தின் கருத்தாகும். இன்னைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், பிரதர் நான் செய்தது உங்களுக்கு தெரியுமா, நான் செய்தது உங்களுக்கு தெரியுமா, நான் அங்க செய்தேன் சிஸ்டர், உங்களுக்கு இது தெரியுமா சிஸ்டர், அது அப்படி இருந்துச்சுன்னா இயேசு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உன்ன வந்து சொல்லணும், என்ன தெரியுமா, நான் உனக்கு என்ன செய்தேன் தெரியுமா, நான் உனக்கு என்ன செய்தேன் தெரியுமா, நான் உனக்கு எப்படி செய்தேன் தெரியுமா, நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன், நான் ரத்தம் சிந்தினேன், நான் பேசப்பட்டேன், நான் துன்பப்படுத்தப்பட்டேன், நான் முள்முடி சூட்டினேன். ஒவ்வொரு நாளும் வந்து உனக்கு பக்கத்திலிருந்து இயேசு சுவிசேஷமாக இது உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். மாம்சத்துக்கு நீயும் நானும் மறிக்க வேண்டும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகிய நான் திருப்பிக் கொள்ளுங்கள் கலாத்தியர் எத்தனாவது அதிகாரம், இங்க அஞ்சாவது ஏறமா திருப்புங்க, அஞ்சாவது ஏத்த பாப்பம் தட்டி இருக்கான்னு சொல்லி. ஹல்லேலூயா. சோ இப்ப ஆவிக்குரிய கனி என்று சொல்லிச்சுன்னா எல்லாரும் இப்ப நீங்க சொல்ல தொடங்குவீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும். ஆனா நான் வாசிக்க போறது எது தெரியுமா, மாம்சத்தின் கனியை வாசிங்கள், பத்தொன்பதாவது வசன அதிகாரத்திலிருந்து வாசிங்க, பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன.
அது வெளியரங்கமாக இருக்கிறது, ஆவிக்குரிய கனி மாத்திரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கனிகளை தேடி தேடி பார்க்க வேண்டி இருக்கிறது, ஆனால் மாம்சத்தின் கனியோ வெளியில நிற்கிறது. வாசிங்க.
விரோதங்கள்
வைராக்கியங்கள்
கோபங்கள்
கோபங்கள்
சண்டைகள்
சண்டைகள்
பிரிவினைகள்
பிரிவினைகள்
மார்க்கவேதம்
மார்க்கவேதங்கள்
பொறாமைகள்
பொறாமைகள்
கொலைகள்
கொலைகள்
வெறிகள்
வெறிகள்
கலியாட்டுகள்
கலியாட்டுகள்
முதலான
முதலானவைகளே. இதுல ஏதாவது உங்களுக்கு பாடமா இருக்குதா சொல்லுங்க. பிரதர் உங்களுக்கு மாம்சத்தின் கனி தெரியுமா, இந்த கனி என்ன இல்ல, இந்த கனி இல்ல, இந்த கனி என்ன, இந்த கனி இல்ல, மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி. ஆவியின் கனி மாத்திரம் நமக்கு நிறைந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வில் எது எது எங்களை மேவுகிறது, எது எங்களை மேவுகிறது, அதுதான் கேள்வி. ஆவிக்குரிய கனியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. அதை அப்படியே சொல்லி சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், நம் வாழ்விலே அது பிரயோஜனமாக மாறும் வரைக்கும் நான் அதை சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆவியின் கனி மாம்சத்தின் கனியை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிறது, அவியான விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம். என்ன இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, ஒரு இஸ்திரியை இச்சியோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிட்டுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே நமக்குள்ள என்ன இருக்கிறது, என்ன நிறைந்திருக்கிறது என்பது நம்முடைய நடத்தைகளிலே தெரியும், நம்முடைய பேச்சிலே தெரியும், நம்முடைய பேச்சுக்கள் அது நிறைந்திருக்க. வேதம் என்ன இடத்துல என்ன சொல்லுது, நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வாய் பேசும். ஆவியின் கனியினால் இருதயம் நிறைந்திருக்குதா, வர்றதெல்லாம் கனிகனியா இருக்கும், கனிகனியா இருக்கும், கடகம் வச்சு அள்ள வேண்டியதுதான். அதே நேரத்தில் இருதயம் மாம்சத்தினாலே நிறைந்திருந்தால் என்ன நடக்கும், என்ன நடக்கும், சில பேர் நல்ல நல்ல கவனித்ததை உங்களுக்கு சொல்லிட்டே போயிடுறேன். சில பேர் பொறுமையாக பேசுவார்கள், ஆனால் மாம்சத்தில் பேசுவார்கள். சில பேர் மாம்சத்தில் எப்படி பேசுவார்கள்? கோபத்தோடு பேசுவார்கள். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கும் மாம்சம்தான், இதுக்கும் மாம்சம்தான். பொறுமையாக பேசுகிறபடியினாலே அது மாம்சம் இல்லைன்னு சொல்லி தள்ளிவிட முடியாது. ஒரு சில பேர், பிரதர் உங்களுக்கு தெரியுமா, அது அது அமைதி பொறுமையாக அவங்க இருதயத்தில் என்னெல்லாம் வச்சு அரை அறையன்று அரைச்சாங்களோ அதை ஒரு ஒரு ராகத்தோடு நமக்கு கொடுக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றதுக்கு ராகமே கிடையாது, அது எல்லா ராகமும் சேர்ந்தது, எல்லாம் சேர்த்து வரும் பாருங்க. கடை 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 அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதான். எது? மாம்சத்தின் கனி. பாருங்க, ஒரு சபையில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு என்ன தெரியுமா விருப்பம்? அவங்களுடைய சபையில் இருக்கிற எல்லாரும் தேவராஜ்யத்தில் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அநேக தடவை ஆடுகளுக்கு புரிகிறதே இல்லை. ஆடுகள்னு சொல்லிச்சுன்னா பக்கத்தில் தேடாதீங்க. வேதத்தில் நமக்குத்தான் ஆடுகள்னு சொல்லி பேர் கொடு, அது அநேக தடவை நமக்கு புரிகிறது இல்லை. விளங்குறதா? ஏதோ துள்ளிட்டே இருக்கு, சில ஆட்டுக்குட்டியோ துள்ளிக்கொண்டே இருக்கும் பாருங்க, நிக்காது, கட 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 கடன்னு துள்ளிக்கொண்டே இருக்கு. ஆடுகள் வைத்தவர்களுக்கு அது தெரியும். நாமளும் எங்க ஊரில் நாம கேட்கலாம், ஒரு ஆட்டுக்குட்டி ரெண்டு ஆட்டுக்குட்டின்னு வச்சு அது தண்ட பாட்டுக்கு துள்ளிக்கொண்டே இருக்கும் பாருங்க. ஹலலுயா, ஹலலுயா. ஆகையினாலே ஆவியின் கனி, அதைவிட மாம்சத்தின் கனி நம்மிடத்தில் இல்லையெனில் ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்வில் நிறைந்திருக்கும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாம்சத்திற்கு மறிக்க வேண்டும். மாம்சத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மறிக்க வேண்டும். சுயத்துக்கு நாம் மறிக்க வேண்டும். இந்த சுயத்துக்கு மறிப்பது என்பது லேசான காரியமே கிடையாது, லேசான காரியமே கிடையாது. அநேக சத்தியங்கள் கை கொள்ளுவதற்கு கஷ்டமானவைகளே, ஆனால் நமக்கு வழி இல்லை, நாம் அதை கை கொண்டுதான் ஆக வேண்டும். நான் அதை கை கொண்டுதான் ஆக வேண்டும். நான் கோபப்படணும்னு சொல்லி நினைச்சா சபையில் இருக்கிற காவாசி பேரோட கோபமா தான் இருக்கணும். விளங்குறதா? நான் கோபப்படணும்னு சொல்லி நினைத்தால் சபையில் இருக்கிற அறவாசி பேரோட கோபமா தான் இருக்கணும். ஆனால் அதற்கு வேதம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. விளங்குறதா? ஆகையினாலே மாம்சத்தின் கனி எனக்குள்ள இருந்து அகல வேண்டும். ஆவியின் கனியினால் நிறைந்திருங்கள். ஆவிக்குரியவர்கள் யார் என்று சொல்லி கனியின் மூலம்தான் கண்டுகொள்ள முடியும். வேற எந்த காரியத்தின் நிமித்தமும் அல்ல. நீங்கள் கொடுக்கிற காணிக்கையிலையும் சரி, நீங்கள் ஊழியத்துக்கு நன்றாய் கொடுத்தீர்கள், நல்லது, நிறைய கொடுத்தீர்கள், ஆண்டவருக்கு சோதிரம் இல்லையா? அதே வழியில நான் வந்த உடனே சொல்லணும், இந்த ஜெபத்துக்கு வந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அநேகர் வந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஜெபத்தை நடத்தி நாங்க எல்லாம் நடத்தி, யாரு மைரன் பிரதர், ஜான்சன், யாரு ஜான் பிரதர் எல்லாம் என்ன பிரேயர் நடத்தி எல்லாம் ஆண்டவருக்கு சோத்திரம். அநேகர் வந்திருந்தீங்க. ஏன் தெரியுமா? இலங்கையில ஒருத்தனாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் அதுக்கு மேலாக கத்த பெரிய காரியத்தை செய்தார். நாம சில காரியங்களை பார்த்துள்ள ஏராளமான ஜனங்கள் முன்னுக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கணும். சந்தோஷமான காரியம், மகிழ்ச்சியான காரியம். நாங்கள் போட்ட காணிக்கு ஒன்றும் வீணாக போகல, நாங்க ஜபம் பண்ண ஜபங்களும் ஒன்றும் வீணாக போகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால வந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வரணும் ஜபத்துக்கு. ஹல்லேலூயா. நான் ஜப கூட்டங்களை வைக்கிற பொழுது ஜபத்தின அதுல நமக்கு தெரியும் ஜபத்தின் மீது எவ்வளவு பேர் தாகமாக இருக்கிறாங்க, விருப்பமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுல புரிஞ்சு நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை நாம் தேவராஜ்யத்தில் சேர்க்கக்கூடாது. விளங்குறதா? தேவராட்சியம் என்று வருகிற பொழுது நாம் அதற்குரிய விதத்திலே கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகிய நாளை அநேகர் வந்தீங்க, நல்லா ஜெபம் பண்ணீங்க, அநேகர் நல்ல நல்ல உணர்ந்து ஜெபம் பண்ணீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகிய நாளே எனக்குள்ள இருந்து மாம்சம் விலகிச்சதோ நான் கர்த்தருக்கு மிகுந்த கனியை கொடுக்க முடியும். நான் மிகுந்த கனியை கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் தேவன் கொடுத்த கனிகளை நானும் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே என்னை கனியுள்ள வாழ்வினாலே நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கீழ் வெளியங்கம் அது அவியாவின் விசாரம், அசுத்தம், காம விக்கிர ஆராதனை, பில்லு சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். இந்த வைராக்கியமும் கோபமும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கிறதுன்றது லேசான காரியமே கிடையாது. கிறிஸ்துவின் வருகை எவ்வளவுத்துக்கு கிட்டவாக இருக்கிறதோ அவ்வளவுத்துக்கு தேவ ஆவியின் கனியினாலே நிறைக்கப்பட வேண்டிய நாம் கோபத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் நிறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவைகள் உடைக்கப்பட வேண்டும். இவைகள் உடைக்கப்பட்டால் ஒழிய ஆவியின் கனி நமக்குள்ளே நிலைத்திருக்கும். இல்லையோ நாம ஆவிக்குரியவர் என்ற பெயரோடு தான் கடந்து செல்லலாம். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், முதல் முதலே நான் சிலுவையை குறித்து பேசினேன். என்ன, சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள். நீ நானும் எதை வைத்து இந்த பெயரை பெற்றுக்கொண்டோம்? எதை வைத்து பெற்றுக்கொண்டோம்? நான் கிறிஸ்தவன் என்று சொல்றோம். எதை வைத்து நாம் பெற்றுக்கொண்டோம்? ஆபிரகாமின் சந்ததி, அவனுடைய பெயர் நம்மளை இன்று வரைக்கும் போத்து காப்பாற்றி கொண்டு போகிறது. விசுவாசத்தின் தந்தையினுடைய பிள்ளைகள், விசுவாசத்தினுடைய தந்தையினுடைய பிள்ளைகள் நாம். அதை சொல்லி சொல்லியே நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாசம் நமக்குள்ள எவ்வளவுத்துக்கு இருக்கிறது, எவ்வளவுத்துக்கு இருக்கிறது? நம் வாழ்வில் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள், இன்னைக்கு விடிய கேள்வியில் இதை குறித்து தான் பேசுறேன். இவைகள் எவ்வளவுத்துக்கு விசுவாசம் நமக்குள்ள இருக்கு? ஆபிரகாமத்தில் இருந்த விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கு. அவன் உனக்கு தகப்பனானால் அந்த விசுவாசம் உனக்குள்ள கொஞ்சம் கூட இருக்க வேணா? கொஞ்சம் கூட வேணா? கொஞ்சம் கூட வேணா? எங்க விசுவாசம் எங்க இருக்கிறது? எவ்வளவுத்துல இருக்கிறது? ஆகையினாலே கோபமும் வைராக்கியமும் நம்ம இருதயத்தில், இன்னைக்கு வைராக்கியத்தை அன்னைக்கு நாங்கள் சுவிசேஷ கூட்டத்திலே கல்லான இருதயங்களை உடைக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணணும். அடுத்த உபவாச கூட்டத்துக்கு நான் வந்தா விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற வைராக்கியமான இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். விளங்குறதா? அவிசுவாசிகளை விட நாம் மோசமாக சில வேலைகளை நடந்து கொள்ள பார்க்கிறோம். வசனத்தை விட்டு விலகாதிருங்கள், தேவ வார்த்தைகளை விட்டு விலகாதிருங்கள். நாம் செய்கிறது எல்லாம் சரி என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. வசனத்தை விட்டு தேவன் கிரியை செய்கிறவர் கிடையாது, கிரியை செய்கிறவர் கிடையாது. இந்த வார்த்தைகளை விட்டு விலகுவர் கிடையாது. நீ விலகினால் நீ தேவனுக்கு பிள்ளையும் கிடையாது. விசுவாசிகள் கட்டுக்கொள்ள கூடாதவர்களை கட்டுக்கொள்ளுகிறீர்கள். வைராக்கியம், இயேசுவுக்கு வைராக்கியம் இருந்திருந்தால் இன்னைக்கு ஒருவருக்குமே மன்னிப்பு கிடைச்சிருக்காது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கேளில பேசினேன், கீழே இருந்தவன் எல்லாம் இயேசுவை பார்த்து திட்டு திட்டு திட்டினான், பேசி பேசிட்டு பேசினான், துப்பு துப்புன்னு துப்பினான். இவரைத்தான் நீங்க தெய்வமா கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி பெருசாக சொல்லிட்டு தெரியுறீங்களே, உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? அவருடைய சுபாவம் இருக்கிறதா? ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கிறதா? பெருசா பைபிளை கொண்டு நாம தெரியறோம் என்ன இருக்கிறது நமக்குள்ள. கிறிஸ்துவோட சாயல் இருக்குதா? மாம்சத்தின் கனிகள்னால விசுவாசிகள் கடைசி நாட்கள்ல நிறைக்கப்பட்டு போய்விடாதபடி உன்னை நீ காதுகாத்துக்கள். வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பல வருஷங்களாக தேவனுக்கு என்று ஓடினவர்கள், பலதை தேவனுக்கு செய்தவர்கள், பராக்கிரமமான காரியங்களை செய்தவர்கள் கடைசி நேரத்தில் விழுந்து விடுவார்கள். கடைசி நேரத்தில் ஓட்டத்தை விட்டு விடுவார்கள், கோட்டை விட்டு விடுவார்கள், வாட்டி விட்டு விலகி விடுவார்கள். அவர் விசுவாசிகளும் பேசுகிற பொழுது ஆவியின் கனியை தவிர வேறொன்றுமே எங்கள் வாழ்வில் இல்லாதது போல நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் உங்கள் நடத்தைகளும் உங்கள் பேச்சுக்களும் அவைகளை காட்டி கொடுக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட செய்திகள் கொடுக்கப்படுகிறதுனாலே நீங்கள் அதிலிருந்து கர்த்தரோடு சேருவதற்கு முயற்சி எடுங்கள். இந்த வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரை என்னை உம்மோடு நெருக்கம் என்று முடிவெடுங்கள். அநேகர் தேவ ஆலயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறதை நிர்விசாரமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கன நாளைக்கு அது கிடையாது, கன நாளைக்கு அவைகள் கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். எது செய்தாலும் அதற்குரிய கனம் இருக்க வேண்டும். நாம் நினைத்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படாமல் காரியங்களை கை வைத்தால் அது கன நாளைக்கு நின்று முடியாது. கர்த்தர் அவைகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நீங்கள் வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் கரங்களை தூக்கி விடுகிறோம். தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் ரெண்டு கரங்களையும் தூக்கி விடுகிறோம். ஆனால் நடத்தைகள் ஆலயத்திலே, பேச்சுக்கள் ஆலயத்திலே என்ன சொல்லுகிறது? மாம்சத்துக்கு மறிப்பதற்கு முயற்சி எடுங்கள். ஒரு காலத்தில் நீங்க நினைத்தீர்கள் சொல்லிச்சுனார், ஒரு சிலர் ஒவ்வொரு ஞாயிறு வந்து பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க என்றுவார்கள். 4 மாதம் போனது பிறகு 2 தடவை வருவார்கள். 1 வருஷம் போனது பிறகு ஒருக்கா வருவார்கள். அதுக்கு பிறகு சொல்லுவார்கள், அவர் ஜெபம் பண்ண தேவையான அவசியமே கிடையாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் குருவை விட மேலானவர்கள் ஆகிவிட்டோம். இனி எங்களுக்கு அவங்கடைய ஜெபம் ஒன்றும் தேவையில்லை. கனி, ஆவிக்குரிய கனி நிறைந்து வழிகிறது, நிறைந்து வழிகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே மாம்சத்துக்கு உங்களை விடாதிருங்கள். நாங்கள் மாம்சத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விட்டு பிசாசின் மேல பழியை போட்டுக்கொண்டு பிசாசு அங்காலதான் இருந்து அழுதுட்டு இருக்கிறான். பிசாசு அங்காள நின்று அழுகிறான். இந்த ஜனங்களை வைப்போம், இந்த ஜனங்களை மாதிரி என்னுடைய ஹிஸ்டரியில ஒருத்தனையும் கண்டதில்லை. பிசாசு எங்க இருந்தா? ஆதாம்ல இருந்து வர்றான். அவன் சொல்றான், இப்படி போட்டவான் நான் காணலப்பா என்று அவன் சொல்றான். மாம்சத்துக்கு மறிச்சீங்களா? ஆவிக்கண்டு பிழைச்சிருக்கிறீங்களா? மாம்சத்துக்கு மறிச்சாத்தான் ஆவிக்கண்டு நாங்க பிழைக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவிக்கு மாம்சத்துக்கு நாங்க மறிக்கல என்று சொன்னா ஆவிக்கு நம்ம பிழைக்க முடியுமா? கர்த்தருடைய வேதத்தை அசதியா எண்ணாதிருங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள். வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, அதை குறித்து நான் பார்க்க விரும்பல. கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுகிறவர்களை, கர்த்தருடைய வேதத்தை விட்டு அதை அசதியாக எண்ணுகிறவர்களும், கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களையும் தேவன் கட்டாட்சித்தார், தள்ளிவிட்டார். திடீரென்று பார்த்தால் தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பங்களை வந்து பிடிக்கும். ஏன்? கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் பயப்படாமல் இருக்கிறபடினா, தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணாமல் இருக்கிறபடினா, ஒரு காலத்துல பயந்த பயத்தை வைத்து இன்றைக்கும் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம்னா, பிரதர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எல்லா ஜப கூட்டத்திற்கும் போவேன், இன்றைக்கு ரட்சிக்கப்படலையா நீ? பிரதர் நீங்க நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எல்லா பவிஷ்யடியும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் வைப்பாங்க, நான் ஓடி ஓடி போவேன். இப்ப ரட்சிப்பில்லையா உனக்கு? காரணங்கள் ஏராளம், நிறைந்திருக்கிறது காரணங்கள். ஜபத்துக்கு வர இல்லையா பிரதர்? அது பைபிள் ஸ்டடிக்கு வர இல்லையா பிரதர்? எனக்கு அது. ஆராதனைக்கு வர இல்லையா பிரதர்? எனக்கு அது. எத்தனை நாளைக்கு இதை சொல்லி எங்களை ஏமாத்த போற? நீ எங்க ஏமாத்துறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன செய்யறது, ஊழிய காரணங்கள் ஆயிட்டோம். பேசாம உங்களை நீங்க சொல்றது நாம கேட்க வேண்டிய நிலைமையும் நிர்பந்தமும் நமக்கு. இதே காரியத்தை நான் இன்னைக்கு வருகிற பொழுது யோசிச்சுட்டு வந்து என்ன தெரியுமா, ஒரு வேலை தளத்துல இப்படி போய் நீங்க ஒரு ஜாப் போயிருங்க, இதோட ஒரு ஜாப் நினைச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு வேலை தளம். நீங்கள் ஆராதனைக்கு வருகிறது போல வேலைக்கு போங்கப்பா. நாங்க ஒண்ணு சொல்ல முடியாது, சொன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த படுத்துடும் வீட்டுல. நாங்க ஒண்ணு சொல்ல முடியாது, ஆனா வேலைத்தளத்துக்கு போக முடியுமா? போக முடியாது இல்லையா? முதல் நாளையே அவன் மறைச்சு பாரு, 2ஆம் நாள் நீ போகவே தேவையில்லை, வீட்டுல உட்காரலாம். விளங்குறதா? ஆனா நாம் ஆலயம் மண்டபத்தில் கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறபடினால அந்த படிப்பட்ட அதிகாரங்கள் நமக்கும் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு கேள்வி இல்லை, நான் சில காரியம் கடிதமாக பேசினேன் இல்லையா? இப்படிப்பட்ட அதிகாரங்களை நமக்கு கொடுக்கப்படல, அதனால ஆண்டவருக்கு சோத்திரம் இல்லையா? நரகத்தின் திறவுகோள்கள் எங்க கரத்துல கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். 2 தடவை கீழ்படியிலோ 3 தடவை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலாவது ஏதாவது ஒருக்கா 2 தடவை அங்கே இன்றைக்கி ஏதாவது சொல்லிட்டு போனா இல்லையா? ஆனால் நம்மளை மாதிரி ஆக்கிறதுக்கெல்லாம் நாம் விட்டே கொடுக்க மாட்டோம் இல்லையா? கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள். உங்களுக்கு தெரியுமா கோபம் பாபம் சொல்லி தெரியுமா? கோபப்படுகிறோம் பரலோகம் வர முடியாதா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரிஞ்சுக்கொண்டு ஏப்பா இவ்வளவு கோபம், கோபப்படுறவன் பரலோகம் வர முடியாது, சண்டை பிடிக்கிறவர்கள் பரலோகம் வந்து சேர முடியாது. இது உங்களுக்கு தெரியாமலா இவ்வளவு நாளும் 50 வருஷமா ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆகையினாலே மாம்சத்தின் அடுத்த பக்கம் என்ன? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. பொறாமைகள், கொலைகள். கொலைகள் யார் கொலை செய்தீங்க? ஒருத்தருமே கொலை செய்யல. ஹல்லேலூயா. ஒருத்தரும் கொலை செய்யல இல்லையா? கொலை செய்யாதவர்கள் யாராவது? ஆனா உன் சகோதரனை நீ பகைத்தால்,
கொலை பாதகனாக இருப்பாய் என்பது வேதத்தின் சத்தியமாகும். அல்லேலூயா. ஆகையினால நீங்க எல்லாம் பெருசாக போய் ஒருத்தனை பிடிச்சி கொலை பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா செய்தலாம். இந்த நாட்கள் ஹைடெக் மாதிரி ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா அவங்களோட கதைக்கு இல்லையா? ஓகே, அதுக்கு பேர் கொலை பாதகன். கொலை வெறிகள் அதை விட்டுருங்க, களியாட்டுகள் அதையும் விட்டுருங்க, முதலானவைகளே. இல்லாட்ட வெறியையும் கொலையையும் குறித்து என்ன களியாட்டு குறித்தும் பேசணுமா? இல்லையே, இல்லையே. அப்படியானால் மாம்சத்தின் காரியங்கள் நம்மளை விட்டு அகன்று ஆவிக்குரிய கனிகள்னால் நாம் சோடிக்கப்பட்டு தேவனனை பார்க்கிற பொழுது அவர் மகிமை அடைய வேண்டும். ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லிட்டு வரணும், உனக்கு தெரியுமா இன்னைக்கு நான் அந்த புள்ளியை நான் பார்க்க போறேன், அந்த மகனை நான் பார்க்க போறேன், அந்த மகளை நான் பார்க்க போறேன். ஏண்டா அவளுக்குள்ள இருப்பதெல்லாம் ஆவியின் கனி. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா? ஆமா, ஆண்டவர் தானே எல்லாரும் சொல்றீங்க, அடிக்கடி என்னோட பேசுறார், என்னோட பேசுறாரு, இவைகள் ஒன்னு பேசுறதே இல்லையா? அடிக்கடி நீங்க சொல்லுகிறீர்கள், என்னோடு பேசினார், என்னோடு பேசினார், நேற்று பேசினார், நாளை பேசுவார். அப்ப இவைகளை குறித்து ஒன்னு பேசுகிறது இல்லையா? ஒரு ஊழியக்காரன் சொன்னார், நாம் கத்தரை நெருங்க 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 நமக்குள்ள இருக்கிறவைகள் எல்லாம் அவர் காட்டி தருவாரா? கத்தரை நாம் நெருங்க நெருங்க நெருங்க, அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா காட்டினா, இந்த மேல இருக்கிற லைட் வந்து அங்க இருக்கிற பொழுது இங்க இருக்கிற டஸ்ட் தெரியாதா? ஆனால் அதே லைட் கீழே வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டிருக்க இந்த இதில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்குமா? அப்படியானால் நான் இங்க இருக்கிற பொழுது அவர் அங்க நிக்கிற பொழுது எனக்கு என்னுடைய அநியாயமும் அக்கிரமும் தெரியாது. ஆனா அவரை நான் நெருங்க 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 மாம்சத்தின் கனி, கோபம், பொறாமைகள் என்றெல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக என்ன செய்யுமாம்? வந்து நிற்குமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறது இல்லை, ஆனா உள்ளத்துல உள்ளம் என்னத்தினால நிறைந்திருக்கிறது. இதுக்கு முதல் தடவை நான் பிரசங்கிற போது உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் சொல்லி பிரசங்கிச்சேன். எத்தனை பேர் இதுவரைக்கும் காத்துக்கொண்டிருக்கிறீங்க? இருதயத்திலிருந்து ஜீவன் இருட்டு புறப்படுமா? எந்த நதி வருகிறது? தாகமா இருக்கேன்னு கேட்டாலும் தண்ணீர் கொடுக்க முடியாத காலமா மாறிட்டு இருக்குது இல்லையா? ஆனா தேசத்தை குறித்து பேசுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? சத்துரு வந்தாலும் தனத்துக்கு தண்ணீர் கொடுக்கிற நாட்டு நாங்க, பக்கத்தில் இருக்கிறவனுக்கே தண்ணி கொடுக்க தெரியல நமக்கு. ஆனா நாம் என்ன சொல்றோம்? தாகத்துக்கு சத்துரு வந்தாலும் எங்கள் தேசத்து ஜனங்கள் அவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள். உங்களை பார்த்தா தெரியுது தேசத்துல நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆகையினாலே இது எப்படி இருக்கு? இதுக்கு 14வது வசனத்துல வாசிங்க, அதை வாசிச்சுட்டு போயிடலாம். 14வது வசனம்,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
வேதத்தை கை கொள்ள வேண்டும். எல்லா வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லாவற்றையும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பைபிள் என்ன சொல்லுகிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் வார்த்தைகள் முழுவதும் அடங்கி இருக்குதப்பா. ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான்ப்பா எழுதி வச்சிருக்காரு. இந்த சனம் தன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிப்பது என்பது வளையாத காரியம். அதனாலதான் அதனுடைய அடுத்த பக்கம் பலமாக இருக்கிறது. என்ன, இவ்வளவு வார்த்தைகளையும் நீ நிறைவேற்றுவாய். அவருக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் அவர் எழுதி வச்சிருக்காரு. என்னை போல புறனை நேசி, என்னை போல புறனை நேசி. எப்படி நேசிக்க முடியும்? எனக்கு என்ன சொல்லா, நான் விலகி வந்த கோட்டை எடுப்பேன். உங்களுக்கு எடுப்பேன் எடுத்து தருவனா? சரி, உங்க பிள்ளைகளுக்கு கெசிங் பண்றது போல அங்க இருக்கிற யாருக்கும் பண்ணிட்டு போனா? இல்ல, நேசிக்க மாட்டீங்க. அதனாலதான் தராசு ரெண்டு பக்கமும் வெயிட்டாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் என்ன சொல்லுகிறார்? எல்லா வார்த்தைகளையும் நீ நிறைவேற்றுவாய், உன்னை போல புறனை நேசித்தாய். தராசை வச்சிட்டு பாருங்க, ரெண்டு சமமாக இருக்கிறது. வெயிட் அவ்வளவு. ஆண்டவர் தெரியாம எழுதில்லை, ஆண்டவர் நன்கு புரிந்து. இதே மாதிரி பல வார்த்தைகள் இருக்கிறது இதுல ஒன்று. நல்லா இதை வாசிச்சுட்டு கொஞ்சம் இருந்து யோசிங்க. என்ன ஆண்டவர், ஒரே ஒரு காரியத்துல நீர் இந்த வசனம் முழுவதும் பைபிள் முழுவதையும் நான் நிறைவேற்றணும்னு சொல்லி? ஆமா, ஆண்டவர் திரும்ப சொல்றேன், ஆமா நான் அப்படித்தான் எழுதினேன். உன்னை போல நீ பிற நீ நேசிப்பியா? சொல்லு, உன்னை போல நீ பிற நீ நேசிப்பியா? என்னங்க, நீங்க மற்றவர்களை பேசுறது போல உங்களையே பேசுங்க, மற்றவர்களை திட்டுறது போல உங்களையே திட்டுங்க, மற்றவர்களை வாழ்த்துகிற பொழுது உங்களை கூட நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறீங்களா, இல்லாட்ட ஆண்டவரே அவையும் ஆசீர்வதியும் என்று வாழ்த்துருந்தீங்களா? எல்லாத்திலையும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன் நான் என்பது ஒன்று, மற்றவர்கள் என்பது இன்னும் ஒன்று. ஆண்டவர் புரிந்து அறிந்துதான் எழுதி வச்சார். என்ன தெரியுமா? உன்னை போல நீ பிறனை நேசி நேசி நேசி, அப்பொழுது வேதம் முழுவதையும் நிறைவேற்ற முடியும். சிம்பிள் காரியத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இன்னைக்கு விசா பிரச்சனையாலும் பலர் ஓடுகிறார்கள். விசா பிரச்சனையிலே பல சிக்கல்கள் இருக்கிறது. டோல்மேஜ் பண்ண வேண்டி இருக்கிறது, ஹவுஸ்லேண்ட் போக வேண்டி இருக்குது, அந்த காரியம் செய்ய வேண்டியிருக்கு, இந்த காரியம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா உனக்கு வந்த மாதிரியே மற்றவங்களுக்கு அவங்க யாராவது ஓடுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா எலும்பின இல்லைங்க. உங்களுக்கு விசா பிரச்சனை மாதிரியே மற்றவனுக்கு நாம விசா பிரச்சனை கோர்றோம். என்னப்பா தாய்ப்பரியம் புரியாம இருக்கிறீங்களா, இல்லாட்டி நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? எனக்கு விசா பிரச்சனைக்கு விசா இல்லை, அதுக்கு என்ன நான் எப்படி ஓடுவேன்? எப்படி நான் ஓடுவேன்? உங்கள்கிட்ட முழு பேரோடையும் பேசுவேன், உங்களுக்கு முழு பேரோடையும் கதைப்பேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பேன், எனக்கு டொனேஷன் பண்ண வாரீங்களான்னு கேட்பேன், எனக்கு யாராவது கூட்டிக் கொண்டு போறீங்களான்னு கேட்பேன், அவரு நல்ல வக்கீல் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவேன். மற்றவனுக்கு சொல்லிட்டு நீங்க இப்படி இன்னைக்கு முடிவு விட்டு யாரோட கதைப்பீங்களா பிரதர், அங்க ஒரு பொடியன் இருக்கு அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்க டொனேஷன் போறீங்களா, நீங்க அவனை ஏத்தி கொண்டு போறீங்களா, நீங்க அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா என்று யாராவது சொல்ல முடியுமா? ஏன் என்னை போல நாங்க கரிசனை காட்டிக்கொள்வோம். ஒரு இறக்க குணம், ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாமே, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க கொஞ்சம் அப்படி. ஆனா என்னை போல புறம் நேசிக்க முடியுமா? ஓட முடியுமா? போய் வர முடியுமா? இரவு பகலாக என்னுடைய பிள்ளை என்று சொல்லி சொன்னால் என் வேலை போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பிள்ளைக்கு பின்னால போயிருவேன். நீங்க உங்க வேலை போனா பரவாயில்லைன்னு சொல்லி அடுத்தவன் பிரச்சனைக்கு போவீங்களா? இல்ல, சிந்திப்பதற்கு இது யதார்த்தம் இல்லாதது தான். ஆனால் வேதத்தின்படி உன்னை போல நீ பரணி நேசிக்கணும். முடியுமா? முடியுமா? அப்படி நேசித்தால் நியாயப்பிரமாணங்கள், சத்தியங்கள், வேத வாக்குகள், வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றுவோம். ஏன் தெரியுமா? அப்பொழுது நாம் சுயத்துக்கு மறித்து விட்டோம் என்று சொல்லி அர்த்தமாகும். அப்பொழுது நாம் மாம்சத்துக்கு மறித்து விட்டோம் என்று சொல்லி, மாம்சத்துக்கு மறிக்காம இப்படி செய்ய முடியாது, செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரியும் செய்ய முடியாது. மாம்சத்துக்கு மறித்தால் மாத்திரமே நாம் செயல்பட முடியும், செயல்பட முடியும். செயல்படுகிறவர்கள் நாம் கர்த்தரை நம்பி செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பாமல் செய்கிறதுல எந்த பிரயோசனமும் கிடையாது. தேவனை நம்பாமல் எதுவும் செய்யவும் கூடாது. நான் போன முறை பார்த்து மனுஷனுக்கு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் அவன் சரி, ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கிற மனுஷன் அவன் செழித்திருப்பான், அவன் செழித்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது இல்லையா? ஆகையினாலே 15வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் ஒருவர் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். இதுல நான் இந்த வசனம் பல தடவை வாசிச்சிருக்கிறேன், ஆனா இன்னைக்குதான் கொஞ்சம் சிந்திக்க கூடியதா இருந்த என்ன தெரியுமா? அது பன்மையிலேயே எழுதப்பட்டிருக்கிறது, ஒருமையிலே எழுதப்படவில்லை. ஒருமையிலே ஒருவரை அது எழுதப்படவில்லை, அது பன்மையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது என்னையும் அது, அது பன்மை. ஆகையினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்தில், நல்ல வார்த்தை அதுல போட்டிருக்கு பாருங்க, நல்ல வரி இருக்கு பாருங்க. கடிச்சு பச்சிக்கிறது, பச்சிக்கிறது என்பது என்னும் ஒரு இதுல வந்து அந்த அக்கினி வந்து அப்படி பொசுக்கி எடுக்கும் பாருங்க, அதை பச்சிக்கிறதுன்னு சொல்லுவாரு. கடித்து பச்சிக்கிறது, கடித்து பச்சிக்கிறது. சில பேருக்கு அப்படித்தான் இருக்கும் பாருங்க, சில பேரோட நின்று பிடிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா சரியான கடினம், பச்சிக்கப்பட்டதுக்கு சரி. ஆகையினால் அப்படி செய்தால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அந்த வசனத்தை உள்ள வாசிங்க, 15வது. நீங்கள் ஒருவரை ஒருவர்,
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள்,
அழிவீர்கள். ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்துக் கொண்டால் நீங்கள் ரெண்டு பேரும் அழிவீர்கள். ஒருவரோடு ஒருவர் பச்சித்துக் கொண்டால் ரெண்டு பேரும் அழிவீர்கள் என்று சொல்லுவதன் அங்க ஒன்னு சொல்லப்படவில்லை, அவர் அழிவாரி இவர் அழிவார் என்று எழுதப்பட்ட ரெண்டு பேர். மாம்சம் நமக்குள்ள எவ்வளவுத்துக்கு நிலைத்திருக்கிறது என்பதை இன்று தேவ சமூகத்திலே உங்களை ஆராய்ந்து பாருங்கப்பா. ஏதோ இத்தனை வருஷமாய் ஓடுறோம், எல்லாம் நல்லா இருக்குது, நாலு பேர் பிரதர் நீங்க நல்லவர், சிஸ்டர் நீங்க நல்லவர் என்று கை தர்ற படியினால உங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. விளங்குறதா? நீங்க இன்னைக்கு முடிந்தோன்ன வந்து நாலு பேர் சொல்லி இருக்க பிரதர் உங்க செய்தி நல்லா இருந்துச்சு எனக்கு புரியும், அதனால நான் ஓகே என்று சொல்லி கத்தருக்கு முன்பாக நிக்க முடியாது. நான் இன்றைக்கு பிரசங்கித்த பிரசங்கத்துக்கு முன்னுக்கும் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, ஆண்டவரே நான் பிரசங்கித்த பிரசங்கம் சீக்கிர நாத்திரில என்னை அதிலே சோதியாதே. பிரசங்கிக்கிறது ஓகே, பிரசங்கிச்சிருக்கேன், ஆனா அந்த சோதனை வருகிற பொழுது அதை நான் மீட் அதுல இருந்து நான் வரணும் வெளியே. இன்னைக்கு அங்க கேள்வியில நான் சொல்லிட்டு வந்தேன் சத்தமா, எல்லாரும் கேட்க, ஏண்டா நாம சொல்லுகிறவைகள் நாளைக்கு எங்களை தேவன் அந்த வழியிலே நடத்தி செல்வார், செய்வார், செய்வார். அதிலே நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அந்த வழியாக நாம் நடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு காலங்கள் ஓடுகிறது, ஊழியங்கள் செய்திருக்கிறோம், இன்றைக்கு ஊழியம் செய்த எத்தனை பேர் வசனத்தை விட்டு விலகி தடுமாறுகிறார்கள், தள்ளாடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாடு எத்தனை பேர் தேவனை விட்டு விலகினார்கள், ஓட்டங்கள் இடையிலே நிறுத்தப்பட்டவைகள், நல்லா ஓடத் தொடங்குவார்கள், முடியும் வரைக்கும் ஓடி முடிக்கணும் இல்லையா. ஹாலலுயா, ஹாலலுயா, ஹாலலுயா. இன்னும் சம்பவங்கள் எடுத்து வச்சு நான் இதோட முடிச்சிடுறேன் இல்லையா. இன்னும் சில காரியங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் இருக்கு, இன்னும் அருமையான காரியம், அதை எனக்கு பார்க்க ரொம்ப விருப்பம் பாருங்க, ரொம்ப விருப்பம் இல்லையா, ஆனா இன்றைக்கு காணும் இல்லையா. ஹாலலுயா. ஆகையினாலே மாம்சத்தின் கனி என்னை விட்டு அகன்று போகணும். இன்னைக்கு சிலுவையே சுமக்க விருப்பம் இல்லாத கிறிஸ்தவர்கள், பாடுகளை சந்திக்க எவருக்கும் விருப்பம், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லாய் பேசணும், எல்லாரும் என்னைத்தான் யோசிக்கணும், எல்லாரும் என்னை குறித்தே தண்டோணும். ஆனால் நாம் தேவனை பின்பற்றுகிற பொழுது எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றினால் நாம் அவருக்கு சீஷர்களாயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களா சீஷர்களா? சீஷர்களேயானால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாயிருப்போம். நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் நமக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த தலையங்கத்திலே தான் நான் நினைக்கிறேன் மூன்றாவது செய்தியாக நான் பேசியிருக்கிறேன். முழிந்தால் அடுத்த பக்கத்தையும் நான் பார்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் சமத்தில் இருந்திருப்போமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.